நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலா அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர் கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியிற் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வ சமாதி அடைந்த நேரம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்று புதன்கிழமை எங்களுடைய நாட்டில் மற்ற எல்லா சங்கங்கள் இருக்கும் நாடுகளிலும் வியாழக்கிழமை குரு நாள். வழமை போல பாபாஜியின் தெய்வீக குரல் புத்தகத்தில் இருந்து ஒரு சில பக்கங்களை தியான நிலையிலிருந்து உள்வாங்குவோம். இன்று நான் வாசிக்கப் போகும் பக்கங்கள் 104, 105, 106 என்ற மூன்று பக்கங்களிலிருந்து முக்கிய கருத்துக்களை பார்ப்போம். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த ஞானியர் அவரோடு என்ன செய்வது என அறியாமல் திகைத்தனர். ஆனால் தூய்மையே எளிதாக உடனே அறியும். தூய்மை அற்ற மனம் மற்றவர்களை கேட்டினால் பாதிக்கும். ஆனால் தூய மனமோ நன்மையால் மற்றவர்களை மாற்றும். தூய மனம் படைத்தவர் சந்நிதியிலேயே இம்மாற்றம் தானாக நிகழும். குழந்தையின் நட்பை போல இது அமையும். அனுபவம் வாய்ந்த மனிதனுக்கு குழந்தைத்தனம் விடுதலையை அளிக்கும். தூய்மையின் ரகசியம் இதுவே. அப்பாவித்தனம் தீமையை தடுப்பதில்லை, ஏனெனில் அது தீமையை காண்பதில்லை. தீமையை பார்த்தாலும் அதற்கு புரிவதில்லை. தீமையிலிருந்து தன்னை காத்து கொள்ள முடியாத தன்மை அதற்கு பலவீனம் ஆகாது. காரணம், அவனிடம் தூய்மை இருப்பதால் குற்ற உணர்வு இருப்பதில்லை. தூய்மை தீமையை நம்புவதில்லை. மற்ற குற்றமுடையவன் மறுக்கின்றான், தூய்மையுடையவன் ஏற்கின்றான். முழுவதும் தூய்மையான ஆன்மாவுக்கு ஆன்மீக ஒழுக்க சக்தி உண்டு. மேரி மக்தலேனா உரையாடலை பாருங்கள். கிறிஸ்துவின் தூய்மையே அவளை காப்பாற்றியது. உலகியல் அறிவோ அறிவு பூர்வமான உபதேசமோ இதை சாதிக்க முடியவில்லை. ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் ஓர் அழகான நிகழ்ச்சி. அவருடைய சீடர் மாதூர் பாபு ராமகிருஷ்ணரின் தூய்மையை பரிசோதித்தார். சில பெண்களை ஓர் அறையில் இருக்க வைத்து ராமகிருஷ்ணரை அந்த அறைக்குள் அனுப்பினார் மாதூர். அப்பெண்கள் ராமகிருஷ்ணரை மயக்க திட்டமிட்டிருந்தனர். அவர்களை பார்த்தவுடனேயே ராமகிருஷ்ணர் குழந்தையைப் போலே தாயே என்று கூப்பிட்டு விட்டு சமாதியில் மூழ்கினார். ராமகிருஷ்ணர் அவர்கள் ஒழுக்கக்கேட்டை காணவில்லை. அவருடைய தூய மனத்தில் ஒவ்வொரு பெண்ணும் தெய்வீக அன்னையின் வழிபாடே. எதிலும் தீமையை காண அவரால் முடியாது. குழந்தையைப் போன்ற அவரது ஆன்ம தூய்மை அற்புதத்தை செய்தது. அந்த பெண்களுக்குள் மறைந்து கிடந்த தாய்மை வழிபட்டது. தங்கள் பாவங்களுக்காக அவர்கள் வருந்தி புது வாழ்க்கை நடத்த உறுதி பூண்டனர். இந்த புராணத்தில் இன்னொரு கவர்ச்சியான கதை. ரிஷிய ஷிருங்கர் காட்டில் தவம் செய்யும் ஓர் இளம் முனிவர். அவருக்கு தீமை என்றால் என்னவென்று தெரியாது. அவரது ஆன்மீக சக்தியின் முன் அரசனே அடிபணிந்தான். அவன் தன் மந்திரிகளோடு சேர்ந்து சூழ்ச்சி செய்து அவரை தவ வழியிலிருந்து விலகச் செய்தான். ஒரு நாள் காலை முனிவர் அன்றாட கடமையை செய்ய ஏரிக்கு சென்றார். ஏரி முழுவதும் தாமரை பூக்கள். சூரிய ஒளி கீழ்த்திசையிலிருந்து பாய்ந்து பரவியது. அந்த அழகைக் கண்டு தண்ணீரிலேயே வியப்போடு நின்றார் சிருங்கர். திடீரென்று தண்ணீரில் சப்தம் கேட்டது. அழகிய இளம் பெண்கள் அவரை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். தூய முனிவர் அவர்களை தாயாகவே கருதினார். அவர்களுடைய தீய எண்ணங்கள் எல்லாம் தோற்று போயின. அப்பெண்களின் தலைவி மந்திரியிடம் வந்து, அந்த முனிவரின் தூய பார்வை எங்களை மாற்றிவிட்டது, எங்களை தாயே என அவர் அழைத்தார். இதனால் தங்களுக்குள் இருந்த சத்திய தாயின் தூய்மை தன்னை வெளிக்காட்டியது. நீங்கள் எப்போதும் எங்களை போகப் பொருளாகவே பார்த்தீர்கள். நாங்கள் நெருப்பு, அதில் உங்கள் காமம் எரிபொருள். எங்களுக்குள் இருந்த தீமையை நீங்கள் ஆராதரிக்க நினைத்தீர்கள். உங்கள் முன்னிலையில் எங்களுக்குள் இருந்த கடவுள் தன்மையை நாங்கள் மறந்தோம். எங்களுக்குள் இருந்த தெய்வீகத்தை நீங்கள் வழிபட்டிருந்தால் உங்களுக்கு அமுதம் கிடைத்திருக்கும். எங்கள் புற அழகு மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்பட்டது. எனவே நாங்கள் உங்கள் கைகளில் வரும் பொம்மைகளாகவே இருந்தோம். ஆனால் இந்த ஞானியின் இயல்பான தூய்மை எங்களை தெய்வீகத்தை மீட்டுக் கொடுத்தது என்று கூறினாள். தீய மனத்தை கூட மீட்கும் ஆற்றல் தூய்மையான ஆன்மாவுக்கு உண்டு. தீமையை கவனிக்காது என்றும் அணையாத தெய்வீக ஒளியை மட்டுமே கவனிக்க வேண்டும். தூய ஆன்மாவுக்கு கோணல் தன்மை தெரியாது, யார் குறையும் தெரியாது, அன்றாட வாழ்வின் அற்பத்தனம் தெரியாது. நம்பிக்கையே அவனது பெரிய ஆற்றல். தூய ஆன்மாவின் வட்டத்திற்குள் நுழைந்தால் உடனேயே உயர்வு கிட்டுகின்றது. பல புனித நூல்களை படிப்பதை விட இது சிறந்தது. எனவே தான் வாழ்க்கை தூய்மைப்படுத்த சாதுக்கள் சங்கத்தை எல்லா சமயங்களும் பரிந்துரைக்கின்றன. தூய மனிதன் என்பவன் உடலில் தோன்றும் நன்மையின் ஆற்றல் ஆவான். இயேசுவின் வாழ்க்கை இதற்கு ஓர் எடுத்துக்காட்டு. வெறும் பார்வையாலோ அல்லது வார்த்தையாலோ அவர் எல்லோரையும் அமைதிப்படுத்தினார். பரிசிக்கள் தங்கள் தந்திரமான தாக்கத்தால் அவரை வளைக்க முடியவில்லை. ஓர் தூய ஆவி நேரடியாக பொருட்களின் இதயத்திற்கு செல்வது, சொர்க்கமும் நரகமும் அவனிடம் இரகசியங்களை மறைக்க முடியாது. அவனுடைய ஊடுருவும் அறிவாற்றல் எந்த புதிரையும் அவிழ்த்துவிடும். ஓர் ஒளிக்கற்றை பல்லாயிரம் ஆண்டுகள் சூழ்ந்திருந்த இருட்டை உடனடியாக நீக்கிவிடும். ஒரு தூய மனிதனின் வருகையால் பல யுகங்களாக குவிந்த இருள் மறைந்துவிடும். தூய்மையின் சக்தி நேரானது, ஆனால் பொய்மையோ இல்லாத ஒன்று. ஆனால் தவறான கற்பனையின் மூலம் இருப்பதாக தோன்றும். தூய ஞானியின் இருப்பு சமுதாயத்தை திருத்தும். முழு சரணாகதியில் மனத்தின் தூய்மை வெளிப்படும். தூய்மையான மனிதன் எந்த வேலையையும் கவனமில்லாமல் செய்வதில்லை. அவனை எல்லாவற்றிலும் நம்பலாம். அறத்தின் கோணத்திலிருந்து நோக்கினால் ஒருமுறை இழந்த தூய்மையை மீண்டும் பெற முடியாது. ஒன்றும் அறியாத மூல நிலை அது. அங்கு பன்முக அனுபவம் இல்லை. நாம் பிறக்கும் போது அவ்வாறுதான் பிறந்தோம். அதை போராடி பெற முடியாது. நம்மிடம் இருக்கும் வரை அதை நாம் ஆர்வத்தோடு காப்பாற்றுவோம். ஆனால் அதை இழந்து விட்டால் அதை மீண்டும் கிடைப்பது கஷ்டம். செயற்கைப்பல் ஒரு நாளும் இயற்கைப்பல் ஆகாது. இழந்ததை மறுபடியும் பெற முடியாது. ஆனால் இருப்பதை காக்கலாம். ஆழமாக மூழ்கினால் இந்த குணத்தை நாம் இழந்து விடுகின்றோம். நம்முடைய ஆசை வலிமையாகின்றது, அனுபவம் பன்முகப்படுகின்றது. தூய்மையும் பன்முக அனுபவமும் ஒன்றுக்கொன்று எதிரானவை. பாவிக்கோ வழிக்கு விழுந்தவனுக்கோ நீதியில் எந்த வழியும் சொல்ல முடியாது. மதிப்புகளின் இந்த மாறுபாட்டை நீக்க வேண்டியது சமயத்தின் வேலை. பன்முகப்பட்ட அனுபவத்திலிருந்தும் வாழ்க்கையின் முரண்பாடுகளிலிருந்தும் எவ்வாறு விடுவிப்பது என்று சமயமே வழிகாட்டுகின்றது. பழங்காலத்தில் குற்றத்தை துடைத்து தூய்மைப்படுத்தும் சடங்கு விதிக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்தவம் தெய்வீகத்தின் மன்னிப்பையும் விடுதலையையும் விதித்தது. தூய்மை ஒரு நம்பிக்கை செயலாக விரும்பியது. மேரி மக்தலேனா ஒரு புனிதராக மாற சமயம் வழிகாட்டியது. ஆனால் சமயம் என்பது வெறும் நம்பிக்கையும் சடங்குகளும் ஆகாது. கடவுள், தன்மை, தூய்மை ஆகியவற்றின் தோற்றுவாய் என திட்டமான நம்பிக்கை இருக்கும்போதுதான் அத்தகைய தூய்மை எழுகின்றது. கடவுளோடு கொள்ளும் தொடர்பு எல்லா அழுக்கையும் நீக்கி சுத்தம் செய்யும். வாழும் நம்பிக்கை என்பது முக்கியம். அது இருக்கும் ஒரு மனிதன், நான் இப்பொழுது என் வீட்டை நோக்கி திரும்புகின்றேன் என்று சொல்லிக் கொள்கின்றான். ஊதாரி மகன் தன் தந்தையின் வீட்டிற்கு திரும்புவதை போன்றது இச்செயல். வேதாந்த தத்துவத்தின்படி மனிதனுடைய ஆத்மா ஒருபோதும் மாசு அடைவதில்லை. தெய்வீகத்தின் ஒளி எப்போதும் அணையாது. சூரியனை மேகம் மறைப்பது போல, பூமியில் தங்கம் புதைந்து கிடப்பது போல, வைரத்தில் ஒளி மறைந்து கிடப்பது போல, தெய்வீகமும் பன்முக அனுபவத்தின் காரணமாக மறைந்து கிடக்கின்றது. நமது தெய்வீக இயல்பை நாம் மறக்கும் போது தூய்மையின்மை என்ற கருத்து எழுகின்றது. நான் தெய்வீகமானவன் என்று நேர்மையோடு சொன்னால் தெய்வீகத்தை மீண்டும் பெறுவோம். ஆனால் செயல் வலிமையாக இருக்க வேண்டும். தெய்வீகத்தை உலகில் எதுவும் அழிக்க முடியாது. பாவம் என்று சொல்லப்படுவது தெய்வீகத்தை மறைக்கலாம், ஆனால் அதனை ஒருபோதும் அழிக்க முடியாது. கொள்கைகள் பற்றி பல்வேறு சமயங்கள் தங்களுக்குள் சண்டையிடலாம், ஆனால் ஆன்மீக ஒளிபுற தூய்மை தேவை என்பதை அவையெல்லாம் ஒப்புக்கொள்ளுகின்றன. சமயங்களில் காணப்படும் ஒழுக்கங்கள் எல்லாம் தாம் தூய்மை தூய வாழ்க்கை வாழவே. தற்காப்பு, தன்னடக்கம் ஆகியவை தூய்மையால் செயல்படுத்தப்படுகின்றன. பற்றோ அல்லது கறையோ உண்மையோடு தொடர்புடையது அன்று. எனவே உண்மையை நாடுவோர் பற்றிலிருந்தும் ஆசையிலிருந்தும் காமத்திலிருந்தும் விடுபட வேண்டும். பெருமையை ஏற்கும் சமய கடவுளுக்கும் அல்லது வேதாந்தம் கூறும் முழுமையும் தூய்மையின் வடிவங்களே. வாழ்க்கையில் குழப்பங்களில் களைத்து போன மனிதனிடம் சமயம் சுமையால் களைத்து போன எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஓய்வு தருகின்றேன் என்கின்றது. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்று இந்த மூன்று பக்கங்களிலிருந்து பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து நல்ல சிந்தனைகளை இன்று என் சத்சங்கத்தில் வாசித்தேன். எல்லோரும் தியானத்தில் இருந்து உள்வாங்கினீர்கள். இந்த சத்சங்கத்தின் சாராம்சமே உண்மை வாழ்க்கை, உண்மையான வாழ்வு, தூய்மை என்பதுதான். அது மிகவும் முக்கியமான பகுதி எங்களுடைய சாதனையில். அதை எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க வேண்டும் தங்களுடைய சாதனையில், தங்களுடைய வாழ்க்கையில். அதுதான் இன்றையான் ஆழமான கருத்து, இன்றையான் வாசிப்பிலிருந்து. ஆகவே இந்த பக்கங்களை இன்று எங்களுக்கு படிப்பதற்கு எங்களுக்கு அதை கொடுத்த சத்குரு கிரியா பாபாஜிக்கு நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது இரவினையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இரவினையா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. ஓம்.
இன்றைய சத்சங்கம் பாபாஜியின் தெய்வீக குரலில் குருநாளில் சூய மனத்தை பற்றிய மிக சிறந்த கருத்துக்கள் கிரியாசாரர்கள் கிடைத்தது. இன்றைய விசேட அம்சமாக கருதலாம். சூய மனம் மற்ற மனிதர்களையும் மாற்றும் ஆற்றலுடையது என்றும், தூய்மை தீமையை நம்புவதில்லை என்பதும், கிறிஸ்துவின் தூய்மையை அவரை காப்பாற்றியது பற்றியதும், குழந்தையை போன்ற தூய்மை பல அற்புதங்களை செய்யும் என்பதையும், ஞானியின் உண்மையான தூய்மை தெய்வீகத்தை வெளி உணர்த்துகின்றது என்பதையும், தூய்மையான மனிதனால் இருளை அகற்ற முடியும் என்பதையும், எம்மிடம் இருக்கும் தூய்மையை நாமே பார்த்து கொள்ள வேண்டியத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும், தூய்மை ஒரு நம்பிக்கை செயலாக விளங்குகின்றது என்பதையும், வாழும் நம்பிக்கை என்பது முக்கியம், தெய்வீகத்தன்மையை தூய்மையைத்தான் உணரலாம் என்பதை பற்றியும், சமயங்களில் காணப்படும் ஒழுக்கங்கள் எல்லாம் தூய்மையில்தான் காணப்படுகின்றது என்பது பற்றியும், உண்மையான வாழ்க்கையின் முக்கியத்துவம் தெளிவாக புரிந்து செயல்படுவதற்கும் இன்றைய சற்சங்கம் மிகவும் சிறந்த கருத்துக்களை கூறி எல்லா கிரியாசாரலும் தூய்மையாக இருந்து எல்லா கிரியாசாரலும் தூய்மையாக இருந்து கிரியா சாதனைகளை செய்து எங்களுடைய சாதனை பயிற்சியில் மீண்டும் மீண்டும் உயர்ந்து செல்வோமாக. நன்றி. ஓம் கிரியா பபாய நமோம். ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரியா பபாய நமோம். ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
நல்ல அருமையான ஒரு வியாழக்கிழமை குருவாரம், நல்ல அருமையான ஒரு சத்சங்கம். உண்மையை பத்தியும் ஒழுக்கத்தை பத்தியும் ரொம்ப அருமையா எல்லா மகாமார்கள் சொன்ன விஷயத்த நல்லா பாபாஜியும் தேவிக குரல்ல இருந்து எடுத்து சொன்னீங்க. இது அவசியமா அவசியம் இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். ரொம்ப ரொம்ப அவசியம். உண்மை இல்லாத எந்த காரியம் செஞ்சாலும் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு சுயலாபத்துக்கு வேணா அது நல்லா இருக்கும், ஆன்மீகத்துக்கு அது சர்க்கலா இருக்கும். இது மகான்மார்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. இது நம்ம சாதாரண நிலையில இருந்து பார்க்கக்குள்ள அது ஏத்துக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க ஆன்மீகத்துல நீங்க ஆழ்ந்து அதுல போகக்குள்ள அதை அனுபவிக்கக்குள்ள ஒவ்வொன்றும் ஒரு அற்புதமா இருக்கும். அதனால நீ சத்சங்கம் ரொம்ப அருமையான சத்சங்கம். நம்மளால முடிஞ்ச அளவு தான் இதை நம்ம கடைபிடிக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த செயலை நம்ம செஞ்சுட்டு வரக்குள்ள நமக்குள்ள உள்ள அந்த இவரு கூட ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், நமக்குள்ள உள்ள ஆயிரம் தாமரைகள் அப்பதான் மலர செய்யும். எல்லாருக்கிட்டையும் அந்த மலர் இருக்குது. அந்த மலர் தல மலரணும்னா நாம இந்த மாதிரி செயல்ல மாறக்குள்ள இந்த கருணை உண்மை ஆன்மீகத்துக்கு முக்கியமானதுதான். இது உலகத்துக்கு சாத்தியமா? உலகத்துக்கு சாத்தியம்ன்றது ரெண்டாவது பட்சியம். முதல் பட்சியம் வந்து நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அது வேணும். அதையும் இதையும் போட்டு கம்பல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு அருமையான சத்சங்கம் சிறப்பா இருந்துச்சு. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. அதை மிகவும் சுருக்கமாகவும் அழகாகவும் மிகவும் வைராக்கிய உணர்வோடும் அதை கொண்டு வந்தீர்கள். நன்றி. வசாதகர்களும் அதை பூண வேண்டும் என்று சொல்லி பாபாஜிக்கு நன்றி சொல்லுவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.